அறிவியலே இந்து மதம், கம்யூனிசம், சோசலிசம், இந்து தர்மம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2வது உலகப் போருக்கு முன்னாடியும் பின்னாடி கொஞ்சம் வருஷமும், கம்யூனிசம் சோசலிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய சொற்களாக இருந்தது. உலகம் முழுவதுமே கம்யூனிஸ்ட்டுக்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறையா கம்யூனிஸ்ட்கள் சேர்ந்து ரஷ்யாவை உருவாக்கி, அதான் சோவியத் யூனியன், ரஷ்யானா தனி கண்ட்ரி, அது பெருசாக வளர்ந்து வந்து உலக சில கேபிட்டலிசம் பேஸ் பண்ண அமெரிக்கா போன்ற நாடுகள் இவங்கள எதிரியாக பார்த்து கோல்டு வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகம் வந்து 2 பிரிஞ்சு கிடந்துச்சு. அந்த கம்யூனிசத்தை பற்றி உலகம் முழுவதும் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு, இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும்னு எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருந்தாங்க. கியூபாவில் வந்துச்சு, வெனிசுலாவில் வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அமெரிக்காவில் கூட ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட டிவிஎஸ்னா லேபர் பார்ட்டி தான் இப்போயும் கூட வந்து யூகேயில் வந்து ஒரு பவர்ஃபுல் கட்சியாகவே இருக்குது, சில சமயம் ஆட்சியும் பிடிக்குது. இந்த கம்யூனிசம் சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து இந்து தர்மத்துக்கு எதிரான ஒரு நடைமுறையை எடுத்திருப்பதை போல காட்டிக்கொள்வார்கள். உண்மை என்னவென்றால், அவர்கள் இந்து தர்மத்தை இதுதான் கடைபிடிக்கிறார்கள். கடைபிடிப்பதாக இருந்தால், கடைபிடிக்கலை அதனால் தோத்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். கம்யூனிசம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, கம்யூன், ஒரு மனித இனத்தை கம்யூன்களாக பிரித்து ஒவ்வொரு கம்யூனும் வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் தனக்குள்ளேயே பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் கம்யூனிசம் வந்துச்சு. ஸோ அதில் தொழிலாளர்கள் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க, கலைஞர்கள் இருப்பாங்க, எல்லாமே கம்யூன். கம்யூன் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர், அவ்வளோதான். அதில் வந்து உழைப்பை வந்து உழைப்பார்கள், உழைப்பினுடைய பலனை வந்து அவங்களே பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, வந்து உழைப்பாளிகளுக்கு வந்து தகுதியான ஊதியம் கிடைக்கும், ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட போய் செல்வம் சேராது, செல்வம் வந்து எல்லா பக்கமும் பறந்து விரிந்து கிடைக்கும் ஈக்குவலாக அப்படின்ட்டு. உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னா, வந்து பிரேக் டவுன் ஆன பஸ்ஸை வந்து எல்லோரும் இறங்கி தள்ளுற மாதிரி தான். எல்லோரும் கையை வச்சாங்களே வெளியே, எல்லோரும் என்ன நினச்சாங்க, அடுத்தவன் தள்ளட்டும்னு நினச்சாங்க, அதனால் பஸ்ஸு முன்னேறல. அதே மாதிரி வந்து எல்லோரும் உழைக்கலாம், எல்லோரும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறலாம், எல்லோரும் பிரிக்கலான்றப்ப யாருமே சரியாக உழைக்கலை. கடைசியில் என்னாச்சு, கம்யூனிசம் வந்து ஒரு 60 வருஷம் கழித்து சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து மைக்கேல் கோர்பச்சேவை வந்து சோவியத் யூனியனில் மேலை நாடுகளோட கெஞ்சினார், எங்களுக்கு கோதுமை கொடுங்க, தீந்து போச்சு, பிரெட் பண்ண வழி இல்லை மக்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ கோதுமையை கொடுத்துருந்தாங்கனாலே அந்த கண்ட்ரி சர்வைவ் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அமெரிக்காவில் அப்போ வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சின்ன சேதரி சின்ன அபின்னமாகி போச்சு. அப்போ இந்து தர்மம் இதை எப்படி பார்க்கிறது? இந்து தர்மமும் அதே கம்யூனிசம் தான். ஒவ்வொரு வில்லேஜும் கம்யூன், ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து அதிகாரங்கள் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வில்லேஜையும் போடக்கூடிய தீர்மானங்கள் வந்து அரசனையே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த கிராமத்தை பொறுத்தவரை. நாட்டுக்கு தீர்மானம் போட்டு அவங்க அனுப்ப முடியாது. ஸோ அரசனுக்கு வந்து அதிகாரங்களை வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க, இது இதெல்லாம் உன்னோடது அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சி கிடைக்கக்கூடிய வருவாயை வந்து பங்கு போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது தான் வந்து இந்து தர்மத்தில், இந்திய தர்மத்தில், இந்திய நடைமுறையில் கிராம நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இயல்பாகவே இருந்துச்சு. இதுக்கு வந்து புதுசாக ஒரு வார்த்தையை அவங்க கொண்டு வர வேண்டியதில்லை. அடுத்த வார்த்தை சோசியலிசம். சோசியலிசம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்னத்தை குறிக்கிறாங்கன்னா, சொசைட்டியில் எல்லோரும் ஈக்குவல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் அப்படின்னு. கம்யூனிசம் வந்து ஒரு சின்ன இதுக்குள்ளே இருந்து அப்படியே பிரிஞ்சு எல்லா பக்கமும் இருந்துச்சுன்னா, சோசியலிசம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து எல்லா கம்யூனும் ஈக்குவல் அப்படி வச்சுக்கரலாம். ஸோ இந்த கம்யூன் வந்து நிறைய சம்பாரிச்சு இவங்க நல்லா இருக்காங்க, இன்னொரு கம்யூன் வந்து அவங்களோட இடம் சரியில்லை, விவசாயம் நல்லா பண்ண முடியலை, அந்த கம்யூன் கொஞ்சம் டல்லாக இருக்காங்கன்னா இந்த கம்யூன் அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் வந்து ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து ஈக்குவாலிட்டி நிலவணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சோசியலிச சித்தாந்தமாக இருக்கிறது. ஒரு ப்ராக்டிக்கலான அர்த்தத்தை பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து கார்ல் மார்க்ஸ், லெனின், ஏஞ்சல்ஸ் இவங்களோட ரைட்டிங்ஸை பற்றி அப்படியே மணிக்கணக்கில் பேசுவாங்க சில பேர். என்ன இருக்குது, என்ன இங்கேயே ஆல்ரெடி இருந்துக்கிட்டு தானே இருக்கு எல்லாம். அப்போ சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து, கம்யூனிசம்ங்கிறது வந்து அந்தந்த வில்லேஜுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உழைப்பை வந்து பகிர்ந்து அந்த வில்லேஜர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து நல்ல சுபிஷமான வில்லேஜஸ், கொஞ்சம் பூவராக இருக்கக்கூடிய வில்லேஜஸ் சப்போர்ட் பண்ணி ஓவராலாக வந்து இருக்கணும். இந்திய திருநாட்டிலே இந்து தர்மத்திலே அதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்டு தான் இருந்தது. அதோட ஒரு பகுதியாக தான் ஈகையை பற்றி திரும்ப திரும்ப சொன்னாங்க. திரும்ப திரும்ப சொன்னாங்க, அவங்ககிட்ட பொருள் இருந்து அந்த பொருளுக்கும் மதிப்பில்லை, உனக்கும் மதிப்பில்லை, அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலன்னா. அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது வட்டி வாங்காமல் உதவியாக கொடு. அப்படி வந்து அந்த உதவியை வாங்கி கொண்டவர்கள், நீ ரொம்ப நல்லா தாராளமாக இருக்கும்போது வாங்கின விட்டு எவன்ட்டு உதவி வாங்கினே அவனுக்கே கொடுக்க தேவையில்லை, இன்னொரு கஷ்டப்படுறவனுக்கு கொடு. எப்படிப்பட்ட தத்துவார்த்த சித்தாந்தங்கள் பாருங்கள். எங்கே வறுமை இருக்கும், எங்கே உயர்வு தாழ்வு இருக்கும், செல்வம் வந்து தானாக பரவலாகிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் நிறையா செல்வத்தை வச்சு நிறையா செல்வத்தை கொடுத்தவங்களுக்கு புகழ் பரவும். நிறையா செல்வத்தை வச்சு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து புகழ் பரவாது. அதனால தான் வந்து உடலுக்கு ஊதியமாக நல்ல நல்ல உணவுகளை நாம் உண்ணலாம், அந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு ஊதியமாக என்னத்தை கொடுக்க முடியும், புகழைத்தான் கொடுக்க முடியும். அந்த புகழ் எதனால் வருகிறது, நற்செயல்களால், ஈகையினால் வருகிறது. அந்த நற்செயல்கள் ஈகை என்பது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது தான், தான் மட்டும் வச்சுக்கிறாம. ஸோ இந்த கம்யூனிசம் சோசியலிசம் பிரின்சிபிள்ஸ் ஒன்றுமே தேவையில்லை, எல்லாம் உள்ள அடக்கி தர்ம நெறிகளில் வந்து ஒரு சாதாரண விஷயமாக தூக்கி போட்டு போயிட்டோம். நம்ம தங்கம் என்பது அபூர்வமாக இருக்கும்போது ஒரு அதை வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஜுவல்லாக போட்டு மாட்டிக்கிறாங்க. தங்கம் கொட்டிக்கு கிடக்கும்போது அது எல்லா பாத்திரங்கள்லையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தர்ம நெறிகள், கம்யூனிசம் வந்து ஒரு தர்ம நெறி தான், சோசியலிசம் ஒரு தர்ம நெறி தான். ஸோ தர்ம நெறிகள் கொட்டி கிடக்கும் இந்த பூமியிலே இந்த கம்யூனிசமும் சோசியலிசமும் தானாகவே பறந்து விரிந்து ஒவ்வொரு செய்கையிலும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட தத்துவங்கள் தேவைப்பட்டதே இல்லை. அதனால தான் வந்து இங்கே பெரிய புரட்சியே வெடிக்கலை. ஏன்னா பெரிய புரட்சி வெடிக்கிற அளவுக்கு வந்து ஏழை ஜனங்களோ தொழிலாளர்களோ நசுக்கப்படவில்லை. ரேராக நடக்கும், ஏன்னா மேலை நாட்டுனா மோகம், அங்கே நடந்தது இங்கே நடந்தது எல்லாத்தையும் வச்சு அப்படின்ட்டு. கம்யூனிசம் சோசியலிசம் அப்படிங்கிற கருத்துக்கள், அதோட மூல கருத்துக்கள், அது உருவான விதம், அது எதற்காக வந்து வந்து செல்வத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணுங்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இயல்பாகவே இந்து தர்மத்திலே இந்து நெறியிலே அவை பின்னி பிணைந்து வெளியே தெரியாமல் நரம்புகளைப் போல இருக்கின்றன. எனவே கம்யூனிசம் சோசியலிசம் என்பது இந்து தர்ம நெறிகளின் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்கக்கூறுகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.